الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، أما بعد.
அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக சூரத்துல் மாஇதாவினுடைய விளக்க வகுப்பை சில வாரங்களாக நாம் நடத்தி வந்தோம். சுமார் 50 ஆயத்துக்கள், அதனுடைய விளக்கங்கள் முன்னால் நடைபெற்ற
வகுப்புகளில் சொல்லப்பட்டது. சகோதரர்களே, அந்த 50 ஆயத்திலும் கூறப்பட்டிருக்கக்கூடிய விசேடமாக சட்டங்கள் என்னவென்பதை நாம் மீண்டும் ஒரு முறை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சென்ற வகுப்பில் நாம் ஞாபகமூட்டினோம். அந்த வகையில் சூரத்துல் மாஇதாவை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே நாம் ஞாபகமூட்டியிருக்கின்றோம். குர்ஆனில் இறக்கப்பட்ட இறுதியான ஒரு அத்தியாயம் என்பது அறிஞர்களுடைய கருத்து. சூரத்து தௌபா இறுதியானதா அல்லது சூரத்துல் மாஇதா இறுதியானதா என்ற ஒரு கருத்து வேற்றுமையும் உலமாக்களிடம் காணப்படுகின்றது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஜுபைர் என்ற ஒருவர் வருகை தந்து, அம்மை அவர்களே என்று குர்ஆனை பற்றி கேள்வி கேட்ட நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், நீங்கள் சூரத்துல் மாஇதாவை ஓதுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு, அதுதான் இறுதியாக இறக்கப்பட்ட அத்தியாயம், ஃபமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹலாலின் ஃபஸ்தஹில்லு, அதில் எதுவெல்லாம் ஹலால் என்று கூறப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் ஹலாலாக ஆக்கிக்கொள்ளுங்கள், எதுவெல்லாம் ஹராம் என்று கூறப்பட்டிருக்கிறதோ அவற்றை ஹராமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய ஒரு செய்தியையும் முன்னால் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டினோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூரத்தினுடைய மகிமை, முக்கியத்துவம் உண்மையில் அதை படிப்பவர்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். அல்லாஹு தஆலா பல்வேறு சட்டங்களை மிக உறுதியாக இந்த சூராவில் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றான். அதே போன்று மிக முக்கியமான இரண்டு சமுதாயங்களாகிய யூத கிறிஸ்தவர்கள் பற்றிய பல தகவல்களை இந்த சூரா உள்ளடக்கி இருக்கின்றது. அந்த வகையில் சூராவினுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கும்போது அல்லாஹு தஆலா யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கின்றான். சகோதரர்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று சுமார் 80 அதிகமான இடங்களில் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றது. சூராவுடைய ஆரம்பத்தை நாம் பார்த்தால் 3 சூராக்களில் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா ஆரம்பம் செய்கின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று 3 சூராக்களை அல்லாஹு தஆலா ஆரம்பித்திருக்கின்றான். எங்களுக்கு தெரியும், யா ஐயுஹல்லதீன ஆமனு என்றால் ஈமான் கொண்டவர்களே என்பது அர்த்தம். சகோதரர்களே, இந்த அழைப்பு, அல்லாஹ்வினுடைய இந்த அழைப்பு ஒரு மிக முக்கிய இடத்தை மூமின்களிடம் பெறுகின்றது. ஏன், அல்லாஹு தஆலா வெறுமனே சட்டத்தை எங்களுக்கு சொல்லிவிடாது, எங்களை அழைத்து சொல்கின்றான். ஈமான் கொண்டவர்களே என்று அன்போடு எங்களை கூவி அழைத்து, இதோ உங்களுக்குரிய சட்டங்கள், உங்களுக்குரிய போதனைகள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூறுவதிலிருந்து, யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று இடம்பெறக்கூடிய வசனங்களுக்கு நாம் முக்கிய ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும். இமாம் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து ஒன்றோ எங்களுக்கு ஏதாவது ஏவலை சொல்லுவான், எதையாவது செய்யுமாறு கட்டளையிடுவான், அல்லது எதையாவது செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா விளக்கக்கூடியவனாக இருப்பான். எனவே குர்ஆனை நாம் ஓதுகின்ற போது ஈமான் கொண்டவர்களே என்ற இந்த வார்த்தை வந்துவிட்டால் அதை அடுத்து சொல்லப்படுவது என்னவென்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹு தஆலா இந்த சூராவையும் ஆரம்பித்து ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக, மிக அவசியமான ஒரு விடயத்தை தான் ஆரம்பமாக கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஔஃபூ பில் உகூத். அப்ப இந்த சூராவினுடைய சட்டங்களில் முதல் சட்டமாக எங்களுக்கு கிடைப்பது ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற சட்டம். சகோதரர்களே, நாம் யாரோடாவது ஒப்பந்தம் செய்தால், அக்ரிமெண்ட் பண்ணிட்டோம் என்று சொன்னா, மூமீன் என்ற அந்த ஈமான், எங்களுடைய ஈமான் எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கும், மூமீனாக உண்மையில் நீ இருந்தால் இந்த அக்ரிமெண்டை, இந்த உடன்படிக்கையை நீ நிறைவேற்ற வேண்டும். சகோதரர்களே, உடன்படிக்கை என்று சொல்லும் போது பெரும்பாலும் நாங்கள் வியாபார உடன்படிக்கைகளை தான் என்ன செய்வோம், ஞாபகத்தில் கொண்டு வருவோம். ஆனால் இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் எதுவெல்லாம் உடம்படிக்கை என்று இருக்கின்றதோ அது அனைத்தையும் நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அது வியாபாரம் சம்பந்தப்பட்ட உடம்படிக்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உடம்படிக்கையாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாத காஃபிர்களோடு நாம் செய்யக்கூடிய உடன்படிக்கையாக இருந்தாலும் அனைத்து உடன்படிக்கைகளையும் இது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகை தர ஆரம்பித்த போது காஃபிர்கள் எங்களை பிடித்துக் கொண்டார்கள், எங்களை காஃபிர்கள் பிளாக் பண்ணிட்டாங்கன்றாங்க, போகக்கூடாது என்று தடுத்தார்கள். இல்ல நாங்கள் மதீனாவுக்கு தான் செல்கிறோம், முகம்மதை சந்திப்பதற்குத்தானே செல்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் நாம் மதீனாவுக்கு செல்கிறோம் என்றுதான் அவர்கள் பதில் சொன்னார்கள். அப்ப காவிர்கள் ஒரு நிபந்தனை விதித்தார்கள், என்ன நிபந்தனை, நீங்கள் மதீனாவுக்கு செல்பவர்களாக இருந்தால் மீண்டும் மக்காவுக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும், மீண்டும் மக்காவுக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், அங்கிருக்கக்கூடிய முகம்மதோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக நீங்கள் போர் செய்யக்கூடாது, எங்களுக்கு எதிராக போரிடுபவர்களாக இருக்கக்கூடாது. சகோதரர்களே, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் மதீனாவுக்கு வந்து நபியை சந்திச்சு அவர்கள் இப்படி எங்களிடம் உடன்படிக்கை எடுத்தார்கள் என்பதை சொன்னோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நிறைவேற்றுமாறு எங்களுக்கு பணித்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதை நீங்க செஞ்ச அக்ரிமெண்ட் நீங்க நிறைவேற்றுங்க சொன்னாங்க. அப்ப எனவே காவிர்களோடு நாம் உடன்படிக்கை செய்தாலும் சரி, மார்க்கம் தடை செய்யாத ஒரு உடன்படிக்கையாக இருக்கும் வரைக்கும் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும், மார்க்கம் தடை செய்த ஒரு உடன்படிக்கையை தெரியாமலோ அல்லது மனமுரண்டாகவோ நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, நிறைவேற்ற கூடாது. எங்களுக்கு தெரியும், திருமண உடன்படிக்கையில் தவறுதலாக என்ன செய்து விட்டார்கள், அவர்கள் கல்யாணம் முடித்து விட்டார்கள். சட்டப்படி மார்க்கம் அனுமதிக்காத இரண்டு பேர், மார்க்கம் திருமணம் செய்வதற்கு அனுமதிக்காத இருவர்கள். ஒருவர் திருமணம் செய்தார், ஒரு ஊர்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்தார், இன்னொரு ஊருக்கு போய் என்ன செஞ்சிட்டாரு, தெரியாம இன்னொரு திருமணத்தை செஞ்சிட்டாரு, பிறகுதான் கேள்விப்படுவது நான் ஏற்கனவே முடிச்ச மனைவியினுடைய சகோதரின்னு சொல்லி. ஆனா இவருக்கு தெரியாது சப்ஜெக்ட், பிறகு தெரிய வந்தால் இஸ்லாத்துல இதுக்கு அனுமதியா, இல்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த திருமணத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த பெண்ணுடைய சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது என்பது சட்டம். அப்ப தெரியாம செஞ்சிட்டோம், இருந்தாலும் அக்ரிமெண்ட் எல்லாம் செஞ்சு முடிஞ்சென்ற வாதத்தை அங்க என்ன செய்ய முடியாது, முன்வைக்க முடியாது. ஏன், மார்க்கம் தடுத்த ஒரு ஒப்பந்தம் இது. தெரியாமல் செய்தீர்களா, ஓகே இப்ப தெரிய வந்து விட்டது, ரத்து செய்துக்கோங்க. எங்களுக்கு தெரியும், இந்துக்களை பொறுத்த வரைக்கும் சகோதரியின் மகளை அவர்கள் திருமணம் செய்வார்கள், ராத்தட மகளை என்ன செய்வாங்க, கல்யாணம் முடிக்கக்கூடிய பழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது. இப்ப அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகை தந்தால், இஸ்லாத்திற்கு அவர்கள் வருகை தந்தால் என்ன செய்வது, திருமணத்தை தொடரலாமா அல்லது இந்த திருமணம் ரத்து செய்யப்பட வேண்டுமா என்றால் சட்டப்படி திருமணம் ரத்து செய்யப்பட வேண்டும். ஏன், இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு உடன்படிக்கை. அப்ப அவர்கள் இஸ்லாத்துக்கு வரமுத செய்திருந்தாலும் கூட இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் இல்ல இந்த உடன்படிக்கை கண்டிப்பாக என்ன. இப்ப ஒருவர் வியாபார ரீதியாக உடன்படிக்கை செய்கிறார், வியாபார ரீதியாக உடன்படிக்கை செய்கிறார், உடன்படிக்கை செய்யும் போது இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட உடன்படிக்கை என்பது அவருக்கு தெரியாம இருக்கிறது. நம்ம நாட்டில நீங்க பாக்கலாம், சாதாரணமாக இந்த ஒத்திக்கு என்ன செய்யறாங்க, நிலத்தை வழங்குறாங்க அப்படித்தானே. இலங்கை போன்ற நாடுகள்ல இந்த பத்தன்னு சொல்றாங்க, வீடுகளை என்ன செய்யறது, அதாவது ரொக்கமாக ஒரு 7-8 லட்சத்தை எடுத்துக்கொண்டு இவர் வீட்டை 2 வருஷத்துக்கு என்ன செய்யறாரு, எழுதி கொடுக்கிறார். 2 வருஷம் முடிய நேரத்தில் திரும்ப அந்த 7-8 லட்சத்தை என்ன செய்யணும், ரிட்டர்ன் கொடுக்கணும் என்றது சட்டம். அப்ப அவர் என்ன செய்வாரு, வீடை திருப்பி கொடுப்பார். அப்ப 2 அந்த 7-8 லட்சத்தை அக்ரிமெண்ட் பண்ணதை கொடுக்க தாமதம் செய்தால் திருப்பி அவர் தரும் வரைக்கும் இவர் என்ன செய்வாரு, அந்த வீட்டில் இருந்து கொள்வார், வீட்டை திருப்பி கொடுக்க மாட்டார். இல்லைங்களா, அப்ப தான் இருப்பதற்கு ஏதாவது கூலியா என்று கேட்டால் கூலியெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. இப்ப இந்த சிஸ்டத்தை வந்து நடைமுறையில் நாட்டில் அதிகமாக மக்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது இஸ்லாம் அனுமதிக்க கூடிய முறை அல்ல. சமயத்தில் தெரியாமல் செய்திருப்பார்கள், தெரிய வந்து விட்டதா, இல்லை ரத்து செய்ய வேண்டும், இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட முறையில் அக்ரிமெண்ட்டை மாத்தி ஆகும். இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட முறையில் என்ன, அக்ரிமெண்ட்டை மாத்தி ஆகும். சில சகோதரர் என்ன செய்யறாங்கன்னா சில தொகை பணத்தை கடையில கொடுத்துடுறாங்க, 1-2 லட்சத்தை 3 லட்சத்தை கடையில கொடுத்துட்டு மாசம் மாசம் நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு 1000-10000 தாங்கன்னு சொல்லி அக்ரிமெண்ட் பண்றாங்க. 5000-10000 லாபம் எடுக்கிறார்கள், ஆனால் நஷ்டம் அடைந்தால் என்னவென்பது அக்ரிமெண்ட்ல கிடையாது. ஏதாவது நஷ்டம் போனா என்ன என்பது எக்ரிமெண்ட்ல கிடையாது. அப்ப இவருடைய பணம் பணமாக இருக்கின்றது, மாதம் மாதம் இவருக்கு என்ன செய்கின்றது, லாபம் கிடைக்கின்றது. சகோதரர்களை, இத்தகைய உடன்படிக்கை முறை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. அது லாப வியாபார உடன்படிக்கை செய்தால் லாப நஷ்டம் ரெண்டிலையும் பங்கேற்பதற்கான முறை என்ன செய்யணும், அங்கு இருக்க வேண்டும். அப்ப எனவே தெரியாமல் செய்து விட்டோம், ஆம் தெரியாமல் செய்தீர்கள், இப்போது தெரிய வந்து விட்டது, உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அது எனவே அல்லாஹு தஆலா உடன்படிக்கைகளை நிறைவேற்றுமாறு சொல்கின்றான். அல்லாஹ் அனுமதித்த அனைத்து உடன்படிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒருவர் வராரு, ரெண்டு வருஷம் எக்ரிமெண்ட் அடிச்சிருக்கிறார், உடன்படிக்கை செய்துட்டார் ரெண்டு வருஷம் என்று சொல்லி, இந்த ரெண்டு வருஷம் இருப்பது அவர் மீது கடமை. இடையில நான் போக போறேன்னு சொல்லி அவர் சண்டை பிடிக்கலாது. ஏதாவது உடன்படிக்கைகளுக்கு அவர்களுடைய தரப்புள்ள மாற்றம் நடந்தால், அவர்களும் செய்த உடன்படிக்கைக்கு மாறு செய்தால், உடன்படிக்கையை முறித்தால் சப்ஜெக்ட் வேற. ஆனா இவர் ஒரு வருஷம் இருந்து போட்டு பாக்குறாரு, இல்ல நமக்கு சரி வருது, இல்ல முல்ல என்ன செஞ்சிருவோம், ஆள் மாறிடும் சொல்லி ஏதாவது ஒரு பொய் காரணத்தை முன்வைத்து என்ன செய்கின்றார். இவருக்கு நன்றாக தெரியும், இரண்டு வருடங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், செல்லுபடி ஆகுமா, செல்லுபடி ஆகாது. எனவே சகோதரர்கள், அல்லாஹ் ஹராமாக்கிய உடன்படிக்கையாக இருந்தால் அது ரத்து செய்யப்பட வேண்டுமே அன்றி அது நிறைவேற்றப்படக்கூடாது. இப்ப கிரெடிட் கார்டு எடுக்கிறவங்க எக்ரிமெண்ட் பண்றாங்க, அந்த எக்ரிமெண்ட்ல இருக்கிறது உரிய தவணையில் நாம் இந்த பணத்தை கட்டாவிட்டால் மேலதிக பணம் என்ன செய்யணும், உங்களுக்கு வட்டியாக போடப்படும் சொல்லி. இவர் நினைக்கிறாரு என்ன, டைமுக்கு நான் கெட்டிடுவேன்னு நினைக்கிறாரு, ஆனா எக்ரிமெண்ட்ல சைன் வைக்கிறார், வட்டி தர்றதுக்கு நான் என்ன, நான் ஒப்புதல் வழங்குகிறேன் சொல்லி அனுமதி வழங்குகிறார். அப்ப இந்த எக்ரிமெண்ட் கூடுமா, இல்ல, அல்லாஹ் ஹராமாக்கிய எக்ரிமெண்ட் கூடாது. எனவே அல்லாஹு தஆலா உடன்படிக்கையை நிறைவேற்றுமாறு சொல்கின்றான். அப்படியானால் அந்த உடன்படிக்கைகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உடன்படிக்கைகளாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா ஆரம்பித்து உடன்படிக்கையை பற்றி சொன்னான். மூமீன்களாக நாங்கள் சகோதரர்களே, இந்த உணர்வை எங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ் எங்களுக்கு பணித்தது. அல்லாஹு தஆலா திருமண உடன்படிக்கையை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றான், வ அஹஸ்ன மின்கும் மீசாகன் கலீவா, மிக கடுமையான ஒரு உடன்படிக்கையை உங்களோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவ கல்யாணம் முடிச்சாரு, ரெண்டு மாசம் பார்த்தாரு வீசி போட்டு போறேன்றது, இது நீங்க நினைச்சமா வீசி போட்டு போற சாமான் அல்ல. இது உடன்படிக்கை செய்திருக்கீர்கள், அந்த உடன்படிக்கையை முறிப்பதாக இருந்தால் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த உடன்படிக்கையை முறிக்க முடியும். நாம் நினைச்ச மாதிரி தூக்கி வீசி போட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எனவே சகோதரர்களே, உடன்படிக்கை விடயத்தில் மூமீன்கள் கவனமாக இருப்பார்கள். பிறகு அல்லாஹு தஆலா அடுத்த இரண்டாம் சட்டமாக கால்நடைகள் உங்களுக்கு ஹலால் என்று சொல்கின்றான். இப்ப கால்நடைகள் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்கள், இவைகள் உங்களுக்கு உண்பதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்துல உலமாக்கள் ஒரு சட்டம் சொல்கின்றார்கள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்களை அறுக்கின்ற போது அதனுடைய வயிற்றில் குட்டி இருந்தால் அந்த குட்டி இந்த தாயை அறுப்பது கொண்டு என்ன செஞ்சிடும், அது ஹலால் ஆகிரும். அப்ப தாயை அறுத்து போட்டு குளிக்கிற குட்டியை எடுத்து அதையும் திரும்ப அறுக்கணும் என்பது என்ன, சட்டம் கிடையாது. எனவே தாய் அறுக்கப்பட்டால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குட்டி இறந்து வந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதை உண்பதற்கு எங்களுக்கு அனுமதித்து இருக்கின்றான். எனவே கால்நடைகள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்ற சட்டத்தை அல்லாஹு தஆலா இரண்டாவதாக சொல்கிறான். மூன்றாவதாக, ஹஜ்ஜினுடைய காலத்தில் அல்லது நீங்க உம்ரா செய்கின்ற போது, எஹ்ராமோடு இருக்கின்ற போது நீங்கள் வேட்டையாடக் கூடாது என்ற ஒரு சட்டத்தை சொல்கின்றான். எனவே ஹராமோடு இருப்பவர்கள் மிருகங்களை வேட்டையாடுவது அவர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு சட்டமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எங்கு கூறப்பட்டிருக்கிறது. இப்ப எங்களுடைய காலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிலவரம் இல்லாவிட்டாலும் அந்த காலத்தில் என்ன அந்த நிலவரம் இருந்தது. மக்காவிலிருந்து அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு செல்லும் போது இடையில் உணவுக்காக வேட்டையாட வேண்டிய தேவைகள் சமயத்தில் என்ன செய்யும், அவர்களுக்கு வரும். ஆனால் ஹராத்தோடு இருக்கும் போது நீங்க என்ன செய்யக்கூடாது, வேட்டையாட கூடாது என்று அல்லாஹு தஆலா வேட்டையினுடைய ஒரு சட்டத்தையும் என்ன செய்கின்றான், இங்கு சூரத்துல் மாஇதாவில் ஞாபகப்படுத்துகின்றான். சகோதரர்களே, அடுத்ததாக இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த இரண்டாவது வசனத்தில், அதாவது அல்லாஹ் எவற்றையெல்லாம் இந்த உலகத்தில் அவனுடைய சின்னங்களாக வைத்திருக்கின்றானோ, ஷஆஇருல்லாஹ் என்று சொல்வார்கள், அல்லாஹ்வினுடைய சின்னங்கள், இந்த அல்லாஹ்வினுடைய சின்னங்கள் அவமதிக்கப்படக்கூடாது. அல்லாஹ்வினுடைய நினைவு சின்னங்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அவமதிக்காதீர்கள். பிறகு ஒவ்வொன்றாக வலல் ஹதிய வலல் கலாயித் வல ஆமீனல் பைதல் ஹராம் யப்தகூன ஃபதலன் மின் ரப்பிஹிம் என்று அல்லாஹு தஆலா, அதாவது ஹஜ்ஜுக்காக நாம் நேர்த்தி செய்த, காபாவுக்காக நாம் நேர்த்தி செய்த அந்த பிராணி அந்த பிராணிக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், அந்த காபா ஆலயத்தை நோக்கி செல்லக்கூடிய மக்கள், இவர்கள் எல்லாத்தையும் அந்த லிஸ்டில் அல்லாஹ் சேர்க்கிறான். அப்ப உலகத்தில் அல்லாவினுடைய நினைவு சின்னங்களாக இருக்கக்கூடியவைகளை மூமீன்கள் மதிப்பவர்களாக இருக்கணும். அல்லாவுடைய மாளிகை மதிக்கத்தக்கது, அல்லாவுடைய வேதம் மதிக்கத்தக்கது, அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய அவைகள் மதிக்கத்தக்கவைகள். எனவே சகோதரர்களை, எவைகள் எல்லாம் அல்லாவை மதிக்கக்கூடிய வகையில உலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அவைகளை மரியாதை செய்வது மூமினுடைய கடமை. அவமரியாதை செய்யக்கூடாது என்ற சட்டத்தை அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றான். அடுத்ததாக சகோதரர்களே, வாழ்க்கையில மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சட்டத்தை அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் உள்ளடக்குகின்றான். அதாவது மனிதன் எந்த ஒரு தருணத்திலும் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. எந்த அளவு என்று சொன்னால், அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் கூட, அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் கூட நீங்கள் எல்லையை தாண்டி என்ன செய்யக்கூடாது, நடக்க கூடாது. பாருங்கள் அப்படி சொல்றான், வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராமி அன் தஅது. ஒரு சாரார் மக்காவுக்கு போகாது உங்களை தடுத்து விட்டார்கள். எங்களுக்கு தெரியும் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, நபி அவர்கள் மக்காவுக்கு போன பிரயாணம் அது. ஹுதைபியா என்ற இடத்தில் என்ன செய்யப்பட்டார்கள், தடுக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு தொடர்ந்து செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அப்ப எனவே மக்காவுக்கு போறதுக்கு காபிர்கள் தடுத்து விட்டார்கள் என்பதற்காக அந்த காபிர்களுக்கு நாம் அநியாயம் செய்பவர்களாக என்ன செய்யக்கூடாது, ஆகிவிடக் கூடாது. இப்ப தொழில் அதிபர்கள் யாராவது தங்களுடைய அதாவது பொறுப்புக்கு கீழே உள்ளவர்கள் சமயத்துல வந்து வேலைகளை ஒழுங்கா செய்யலன்னு வைங்க, வேலையை ஒழுங்கா செய்யாட்டி அதுக்குரிய பரிகாரம் குற்றம் என்னதோ தண்டனை என்னதோ அதைத்தான் கொடுக்கணும். இவருக்கு கோபம் கூடி என்ன செஞ்சிட்டாருன்னா ஆளை சீட்டையை கழிச்சு விட்டாரு. அந்த அளவுக்குள்ள ஒரு பாரமான வேலையல்ல அவர் செய்தது. அதாவது அவனுடைய தொழிலையே நாங்க கட் பண்ற அளவுக்கு, அதை கேன்சல் பண்ற அளவுக்குள்ள ஒரு குற்றத்தை அவன் செய்யல. ஆம், செய்தது குற்றம் தான், செய்தது குற்றம் தான், அதற்கு என்று குறிப்பிடப்பட்ட தண்டனை இருக்கிறது. ஆனா இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்யறாரு, சில சமயத்துல நான் பாக்குறோம் சில வாப்பமார் பிள்ளைகளுக்கு அடிக்கிற நேரம் என்ன கண்ணு மூக்கு இருக்கா இல்லையா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சமயத்தில் நடந்து கொள்றான். அப்படித்தானே, பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை நாம் திருத்தத்தான் வேணும். ஆனால் அதற்கு அளவு இருக்கின்றது, எல்லையை தாண்டி மிக படு மோசமாக. இப்ப கணவனுக்கு கோபம் வந்து விட்டது, என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய மனைவி தானே என்பதற்காக தாறுமாறாக போட்டு என்ன கையை நிட்டலாமா, இல்ல. சகோதரர்களே, குற்றங்கள் நடக்கும் போது அதற்கு அளவு இருக்கின்றது தண்டனைக்கு, அந்த தண்டனை அளவை நாம் தாண்டக்கூடாது. அப்ப அல்லாஹு தஆலா பாருங்க, மக்கள் மூமின்களை பார்த்து சொல்றான், நீங்க மக்காவுக்கு போறதை இந்த காசிர்கள் தடுத்து விட்டார்கள் என்பதற்காக என்ன செய்கிறாதீங்க, அவர்கள் விடயத்தில் நீங்கள் எல்லையை கடந்து நடந்து விடாதீர்கள் என்று அநியாயத்துக்கு நாம் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, துணை போகக்கூடாது என்பதை எல்லாம் சொல்கின்றான். அடுத்ததாக சகோதரர்களே, வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அடிப்படை இந்த வசனத்துல, இரண்டாவது வசனத்துல கூறப்படுகின்றது. ஒரு பொது விதியை எல்லாம் சொல்கின்றான், வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பொது விதி. நன்றாக இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், எதுக்கு ஹெல்ப் பண்றது, எதுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது. இந்த சமயத்தில் எங்களுக்கு டவுட் வரும், இதுக்கு நாங்க உதவி செய்யலாமா செய்யக்கூடாதா சந்தேகம் வரும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை மனசுல பாடமாக்கி வச்சிருந்தோம் சொன்னா என்ன செய்யலாம், தீர்மானிக்கலாம், உதவி செய்யலாமா செய்யக்கூடாதா. என்ன சொல்கின்றான், நல்ல காரியத்துக்கு நீங்கள் ஆளுக்கால் உதவியாக இருக்கிற, சுபஹானல்லாஹ். பாருங்க, நடைபெறக்கூடியது நல்லதாக இருந்தால் அதுக்கு ஒத்துழைங்க அல்லாஹ் சொல்றான். இது பொது விதி, அது நல்லது என்ன நல்லது என்று சொல்லல அல்லாஹ். அப்ப எனவே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்லவைகளையும் இதை செய்து இது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கின்றது. வதஆவனு அலல் பிர், நல்ல காரியத்துக்கு ஒத்துழையுங்கள். சகோதரர்களே, நல்ல காரியத்துக்கு ஒத்துழைங்க சொன்னா தீய காரியத்துக்கு ஒத்துழைக்காதீர்கள் என்று அர்த்தம், அதுதானே, அப்படித்தானே. நல்ல காரியத்துக்கு ஒத்துழைங்கண்டா தீய காரியத்துக்கு ஒத்துழைக்காதீர்கள். நைட்ல வாங்க என்று ஒருத்தர் சொல்றாரு, அப்ப என்ன அர்த்தம், பகல்ல வராதுன்னு அர்த்தம் தான். என்ன பகல்ல வந்தா நான் உனக்கு நைட்ல தானே வர சொன்னேன், என்னதுக்கு போய் பகல்ல வந்தா நம்ம என்ன செய்வோம். அப்ப எனவே நல்லதுக்கு ஒத்துழையுங்கள் நல்லா கட்டளை போட்டால் அங்கு என்ன அர்த்தமாகிறோம், தீயதுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒத்துழைக்க கூடாது. ஆனா இருந்தாலும் பாருங்க, அல்லாஹு தஆலா அதையும் சேர்த்து மீண்டும் வலியுறுத்துகின்றான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியம் அத்துமீறக்கூடிய அநியாயமான காரியங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க கூடாது. சகோதரர்களே, மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்துக்கு உதவி செய்யுமாறு சொல்கிறார்கள். இப்ப உதவி செய்யறேன் சொல்றேன், நீங்க நினைச்சிட கூடாது சல்லி அள்ளி கொடுத்தா மட்டும்தான் உதவின் இல்ல, இல்ல உதவி பல வகை இருக்கு. சிலர்கள் தங்களுடைய அறிவால் உதவி செய்வார்கள். மாஷா அல்லாஹ் ஐடியான்னு சொன்னா பொற்களங்கள் தான், பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய ஐடியாக்கள் சொல்லுவாங்க சிலாக்கள், விளங்கிச்சா. ஆனா அது ஒரு வகையான உதவி. சிலர்களுக்கு அதெல்லாம் வராது, உடம்பால வேண்டியதை கேளுங்க, சல்லியில எந்த உதவியும் கேட்டாரீங்கன்னு சொல்லுவாங்க. பிளீஸ் ஹெல்ப் பண்ண இயலுமான்னு கேட்டா உடம்பால எந்த உதவியும் நான் செய்யறேன், ஆனா சல்லி பிளீஸ் அதுக்கு மட்டும் என்ன செஞ்சாதீங்க, தலையை போட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க. எஸ், உடம்பால உதவி நாங்க செய்யலாம், இந்த உதவியும் கூட எப்படி இருக்க வேண்டும், நல்ல காரியங்களுக்காக மட்டும்தான். சகோதரர்களே, அடுத்தது பணம். பணத்தினால் நாம் உதவி செய்வது என்பது சில சமயத்துல சொல்லுவாங்க, கொடுத்து போட்டு வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. கொடுக்கறது நல்லதுக்கா கெட்டதுக்கான்றத பார்க்கணுமே. இப்ப இந்த இடத்துல கொடுத்துட்டு வேலையை பார்த்துட்டோம் என்றத நம்ம சும்மா சாதாரணமா எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளைக்கு நான் மாறு செய்கிறேன் என்பதை புரிய வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு நான் என்ன செய்கின்றேன், மாறு செய்கின்றேன். சகோதரர்களே, அந்நிய நாடுகளில் வாழக்கூடிய எங்களை பொறுத்த வரைக்கும் காபிர்களோட அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய நாம் சில சமயத்தில் அவர்கள் மூலமாக அவர்களுடைய சில மார்க்க பணிகளுக்காக உதவி தேடி வருவார்கள். அவர்களுடைய சில மார்க்க பணிகளுக்காக உதவி தேடி வருவார்கள். கோயில் கட்டுறதுக்கு என்ன செய்றாங்க, உதவி கேட்டு வர்றாங்க. நல்ல காரியமா அது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது. உதவி செய்யலாமா இல்லையா, செய்யக்கூடாது என்பதுதான் அடிப்படை. தீமைகளுக்கு உதவி செய்யக்கூடாது என்பதுதான் அடிப்படை. அது சின்ன தீமையோ பெரிய தீமையோ, ஆனால் சில சமயத்தில் நாம் செய்ய நேரும். காரணம், அதை செய்யாவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவு சமயத்தில் பெருசா இருக்கும். செய்யாவிட்டால் சமூகத்தில் ஒரு பாரிய பிளவு, கொலை, சமூக பகிஷ்கரிப்பு, அல்லது சமூகத்தில் பெரிய முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், இப்படி பயப்படக்கூடிய அளவுக்கு நிலவரம் இருந்தால், அப்படியான நிலவரங்களா இருந்தால், அப்ப எங்களுக்கு மார்க்கம் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட அளவுல எந்த அளவுக்கு கொடுத்தா போதுமோ அந்த அளவு கொடுக்கறதோட செய்யணும், நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்ப மார்க்கம் என்ன செய்யும், எங்களுக்கு அந்த இடத்துல அனுமதி வழங்கும். ஆனா பொது விதி என்ன, தீமைக்கு உதவி செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு விரண்டு ஓடுவதற்கு முயற்சிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் முயற்சிக்கணும். முடியாது என்று வரும்போது என்ன செய்வோம், நாங்க தப்பித்துக் கொள்றதுக்காக எதையாவது செஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்து கலந்து கொள்வோம். எனவே சகோதரர்களே, இந்த அடிப்படையை வந்து நாங்க வாழ்க்கையில என்ன செய்யணும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மிக கடுமையாக என்ன செய்கின்றான், இதை எங்களுக்கு வலியுறுத்துகின்றான், நல்லதுக்கு ஒத்துழைப்பு செய்ய, தீமைக்கு ஒத்துழைப்பு செய்யாதீர்கள். நீங்கள் ஹஜ் உம்ராவுடைய நேரத்தில் எஹராத்தில் இருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இப்போது என்ன செய்யலாம், வேட்டையாடலாம். அப்ப முதல் ஆயத்துல வேட்டை தடுக்கப்பட்டது, இரண்டாவது ஆயத்துல வந்து அல்லாஹு தஆலா அதனுடைய காலக்கெடுவை சொல்கின்றான், எந்த அளவு காலம் வரைக்கும் உங்களுக்கு அது தடை என்று சொன்னா அந்த ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்களை நீங்கள் முடிக்கும் வரைக்கும் தான். அப்ப உலமாக்கல் ஃபிக்ஹுடைய சட்டத்துல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, எப்ப நாங்க அடிப்படை கடமைகள் இருந்து விடுபடுகின்றோம் என்ற விளக்கங்களை எங்களுக்கு சொல்வார்கள். அப்ப அல்லாஹு தஆலா இப்படியான சட்டங்களை என்ன செய்கின்றான், இரண்டாவது வசனத்தில் சொல்கின்றான். மூணாவது வசனத்தை நீங்க பாத்தீங்க என்று சொன்னா, அல்லாஹு தஆலா உணவுகள் சம்பந்தமான ஒரு விவர குறிப்பை தருகின்றான். சகோதரர்களே, எவைகள் எங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட உணவுகள், எவைகள் எங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட உணவுகள். அப்ப அல்லாஹு தஆலா விசேடமாக என்ன செய்கின்றான், அதுல வந்து செத்தவைகள் உங்களுக்கு ஹராம் என்று சொல்கின்றான். செத்தவை என்று சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் இரண்டு வகையில சாவு நடக்கும். சமயத்துல தானாக அது செத்து போகும், சமயத்துல யாராவது சாவு அடிச்சிருவாங்க. அப்ப தானா செத்தாலும் அது உங்களுக்கு தடை. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைதா, இறந்தவை, தானே இறந்தவை உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று வத்தம், இரத்தம், இரத்தம் என்று சொல்லும் போது ஓட்டப்படக்கூடிய இரத்தம், எங்களுக்கு தெரியும் இங்கே பொதுவாக இரத்தம் என்று சொல்லப்பட்டாலும் ஏனைய வேறொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா தமன் மஸ்ஃபூஹா, அதாவது கொட்டக்கூடிய இரத்தம், ஓட்டப்படக்கூடிய இரத்தம், இந்த இரத்தம் உங்களுக்கு என்ன ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே உணவு வகையில இரத்தம் என்ன, ஹராம். அதே போன்று அல்லாஹு தஆலா வமா உஹில்ல பிஹி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பி, அல்லாஹ் அல்லாத வேறொன்றுக்காக அறுக்கப்பட்ட பிராணிகள், அல்லாஹ் அல்லாத வேறொன்றுக்காக என்ன அறுக்கப்பட்ட பிராணிகளும் கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் இப்ப செத்தவைகளை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சில செத்தவைகளை எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றார்கள். இப்ப மீன் எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, வெட்டுக்கிளி என்ன அது இறந்தாலும் கூட மைசதானி வதமான், அப்ப அல்லாஹு தாலா உங்களுக்கு இரண்டு வகையான இரத்தத்தையும் இரண்டு வகையான செத்தவைகளையும் என்ன செய்திருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹு தாலா ஹலாலாக்கி இருக்கிறான். அதுல மீனை சொன்னார்கள், வெட்டுக்கிளியை சொன்னார்கள். அதே போன்று கடல் வாழ் மிருகங்களை பற்றி கேட்ட நேரத்தில் ஒரு சஹாபி வந்து கடல் நீரை பற்றி கேள்வி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நாங்க கப்பலில் ஏறி பிரயாணம் போகின்றோம், இவ்வாறு செல்கின்ற போது அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர உது செய்யலாமா? சகோதரர்களை பாருங்க, எவ்வளவு பெரிய சமுத்திரம். சஹாபாக்கள் எடுத்துன்னு இது ஹலாலுன்னு நினைக்கல, சுபஹானல்லாஹ். நாங்க என்ன ஊரெல்லாம் செய்யுதா அப்ப ஹலாலா தான் இருக்கும்னு முடிவுக்கு வந்துருவாங்க. கேட்டா பை சொல்ல எல்லாரும் செய்யறாங்களே, எல்லாரும் செய்வது ஹலால் என்பதற்கு அடையாளம் அல்ல. எங்களுக்கு தெரியும், நாங்க பேசுறோம் இந்த ஆண்கள் பெண்கள் கலப்பு இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று பேசினா என்ன கேள்வி தெரியுமா கேட்கிறாங்க, சுபஹானல்லாஹ். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், மாக்கத்துல ஆம்பளை பொம்பளை கலந்தானே இருக்கிறாங்க, பிளைட்ல போற நேரம் கலந்தானே இருக்கிறாங்க, ரோட்ல போற நேரம் கலந்தானே இருக்கிறாங்க. ஹலால் ஹராத்துக்கு ஆதாரம் மாக்கட்டையும் ரோட்டையும் காட்டுறது பாருங்க. இந்த விவரம் கூட என்ன ஹலால் என்று ஒன்றை சொல்கின்றோம், எஸ் மிக்ஸ் கெதரிங் இஸ்லாத்துல ஹலால். என்ன ஆதாரம்? குர்ஆன்ல ஆதாரம் சொல்லுங்க, ஹதீஸ்ல ஆதாரம் சொல்லுங்க, மாக்கட்ல எல்லாரும் ஒன்றா தானே இருக்கிறீங்க, மாக்கட் ஆதாரம் ஆயிருக்கு. அப்ப பாருங்க, இஸ்திதிலால் எதை வைத்து ஹலால் ஹராம் முடிவெடுக்க வேண்டும் என்ற விவரம் கூட என்ன தெரியாமல் சட்டம் பேசுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஆக குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து நாம் ஆதாரம் காட்டணும். இவ்வளவு பெரிய சமுத்திரம் என்பதற்காக அந்த சஹாபி முடிவு செஞ்சிடல, ஹலாலா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு செய்யல. என்ன செய்தார்? நபிகிட்ட வந்து கேள்வி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, கடலில் ஏறி நாம் பிரயாணம் செய்கிறோம், எங்களோடு கொண்டு போகக்கூடிய தண்ணீர் எங்களுடைய தேவைகளுக்கு தான் போதுமாக இருக்கும், எனவே கடல் நீரில் இருந்து நாம் உது செய்யலாமா? அன தவப்பஹு மிம்மா இல் பஹர் கேள்வி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவத் தஹூரு மாஉஹு வல் ஹில்லு மைதது, இந்த கடல் நீர் உங்களுக்கு மிக பரிசுத்தமான நீராக இருக்கின்றது, அப்படின்னா நீங்க தாராளமா உது செய்யலாம். இன்னும் சொன்னார்கள், அதில் இறந்தவைகளும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கடலில் இறந்தவைகள், அது மீன் அல்லாத வேறொரு பொருளாக இருந்தாலும் அதுவும் என்னதான் ஹலால் என்பதுதான் சட்டம். அப்ப அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல உங்களுக்கு இறந்தவைகள் ஹராம் என்பதை சொல்கிறார். அப்ப தானா ஒரு பொருள் இறந்து விட்டது, கோழியை பார்த்தாரு செத்திருக்குது, கடை முதலாளி பார்க்கிறாரு, உடனே அறுத்து என்ன ஒரு ஒரு மசாமுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்சல் பண்றதுனா விஷயம் முடிஞ்சு போச்சு. செத்த பிறகு அறுத்தீங்களா, அதுக்கு முதல்ல அறுத்தீங்களா என்றதெல்லாம் கேட்க போறான் அவன், அதெல்லாம் கேட்க போறது இல்ல சகோதரர்கள். இவருக்கு தெரியணும் ஹலா செத்து விட்டது, எனவே ஹராம். இத ஒதுக்குறது தான் அதற்குரிய கடமை இல்லைங்களா. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், செத்தவை ஹராம், அது தானாக செத்தாலும் சரி சாவடிக்கப்பட்டாலும் சரி. பிறகு சாவடிக்கப்படக்கூடிய சில சிஸ்டங்கள் அல்லாஹ் சொல்றான், வல் முன்ஹனிகா, கழுத்து நெரிக்கப்பட்டு சாவடிக்கப்பட்டது இல்லைங்களா, வல் மௌகூதா, அடிக்கப்பட்ட என்ன சாவடிக்கப்பட்டது, வல் முத்தரத்தியா, மேலிருந்து கீழே உளுந்துட்டு ஒரு மிருகம் ஓடி வந்துகிட்டா மேலிருந்து கீழே உளுந்துட்டு செத்துட்டு இல்லைங்களா. எனவே இப்படி சாவு நடந்தால் இன்னும் சொல்றான் வன்னஃபீஹா, மிருகங்கள் தங்களுக்கு இடையில என்ன செய்யும், கொம்பால குத்தி கொண்டு சண்டை பிடிக்கும். இப்படி சண்டை நடந்து ஒரு மிருகம் செத்துட்டு சொன்னா ஹலாஸ், அது செத்து விட்டது. எனவே செத்தவைகள் என்ன உங்களுக்கு ஹராம், நேரடியாக தானாக செத்தாலும் சரி அல்லது புற காரணத்தால சாவடிக்கப்பட்டாலும் சரி. அப்ப அல்லாஹு தஆலா சில காரணங்களை சொல்கின்றான். எனவே இவ்வாறு இறந்தவைகள் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்படவில்லை என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கின்றான். இறந்தவைகளில் எவை எங்களுக்கு ஹலால் என்பதை நபி அவர்கள் ஹதீஸ்ல என்ன செய்திருக்கிறார்கள், விளக்கி இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மிருகங்களை சொல்லிவிட்டு இல்ல வமா அகலஹு வமா அகலத்ஹு ஸபஅ, அதே போன்று மிருகங்கள் பிடித்து சாப்பிட்டவைகள், இப்போ சிங்கம் கரடி புலி போன்றவைகள் என்ன செய்யும், மான் மறை போன்றவைகள் அடிச்சு பிடிச்சி கொண்டு போடும், அப்படி கொண்டு காவாசியை தின்னு போட்டு வைத்துட்டது, காவல் காலை மட்டும் தின்னு போட்டு என்ன அது போயிட்டு இவர் போய் பார்த்தா மாஷால்லா நல்ல ஒரு மான் ஒன்றைக்கு கஷ்டம் இல்லாம வேட்டையாடுறதுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்குது, செத்திருக்குது, எடுத்துக்கொண்டு வந்து நல்லா பொறிச்சு அவிச்சு என்ன செய்யறாரு சாப்பிடுகின்றார். கூடுமா? இல்லை. அல்லாஹ் அதை குர்ஆன்ல மென்ஷன் பண்ணியே சொல்கின்றான், இந்த வன விலங்குகள் சாப்பிட்டவைகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது சகோதரர்களே. அதுக்கு பிறகு ஒரு விதிவிலக்கு வருகின்ற இல்லாம எவைகள் எல்லாம் சாவும் நிலையில் இருந்ததோ, முன்னால சொல்லப்பட்ட இந்த மிருகங்கள் வந்து மேலிருந்து கீழே புழிஞ்சி கழுத்து நெருக்கப்பட்டது அடிக்கப்பட்டது, ஆனா இன்னும் சாவல்ல, சாவுறதுக்கு அண்ணா என்னன்னு, இப்படியான ஒரு நிலையில் அவற்றை நீங்கள் அடைந்து கொண்டால், அதை நீங்கள் இப்போது மார்க்கம் சொன்ன சட்டப்படி அறுப்பீர்களானால் அது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன உங்களுக்கு ஹலாலாக்கப்படும். எனவே சாவரத்துக்கு அண்ணா என்ன பிடிச்சி அறுத்துட்டு மாஷா அல்லாஹ், இப்ப பார்சல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஏன் ஹலாலான நிலையை என்ன செஞ்சாரு, அடைந்து கொண்டார். சரி, அப்ப பிறகு அல்லாஹு தஆலா மீண்டும் என்ன செய்கின்றான், விக்கிரகங்களுக்காக விக்கிரகங்களுக்காக அறுக்கப்படக்கூடியவைகள். அந்த காலத்துல ஜாஹிலிய காலத்துல இந்த காலத்துல நீக்கிறாங்க மிருகங்களை வந்து விக்கிரகங்களுக்காக செய்வார்கள், குர்பான் செய்வார்கள். இவ்வாறு செய்யப்படக்கூடியவைகளும் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சட்டம் சொல்கின்றான். சகோதரர்களே, அதே போன்ற அக்காலத்தில் இருந்த ஒரு பழக்கம், அதாவது குறிப்பாக்குறது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சா, ஒரு பிரயாணம் போறது அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறது, அதுக்கு என்ன செய்வாங்கன்னா மூணு துண்டு எழுதி வச்சுக்கொள்வாங்க, ஒன்றுல செய், இன்னொன்றுல செய்யாத, மூணாவதுல ஒன்றும் இல்லாம சும்மா இருக்குமா. இப்ப இவர் என்ன செய்வாரு, துண்டு எடுப்பாரு, செய்யன்னு இருந்தா செஞ்சிருவாரு, செய்யாத இருந்தா என்ன செய்வாரு, செய்யாம விடுவாரு. சும்மா ஒன்று வந்தா அடுத்த திரும்ப ரீ என்ன செய்யணும், போடணும், திரும்ப தேர்வு செய்வார். இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு, இதை வச்சுதான் என்ன செய்யறது, இவங்க போறதையும் போவாது. அல்லாஹு தஆலா இந்த மூட நம்பிக்கை, இந்த பழக்கத்தை என்ன செய்தான், இவ்வாறு செய்யாதீர்கள் என்று சொல்லி சஹாபாக்களை தடுத்தான். எனவே அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் என்ன செய்கிறான், இத்தகைய சட்டம், மூணாவது வசனத்துல சொல்லப்பட்ட சட்டங்கள் சகோதரர்களை, பிறகு அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்தியதையும் அல்லாஹ் எங்கள் மீது செய்த அதாவது அருள் பாக்கியத்தையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். அல்லாஹ் அழகான ஒரு 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 வார்த்தையை சொல்கின்றான். இது எப்ப அந்த ஆயத்தை இறங்கி எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் அரஃபாவில் இருக்கின்ற போது சகோதரர்கள் அல்லாஹ் சொல்றான், உங்களை ஒன்றும் செய்யல காதிர்களால், காவிர்கள் எவ்வளவு முயற்சிச்சு பார்த்தாங்க இஸ்லாத்தை அப்படியே சுக்கு நூறு ஆக்கணும், பூண்டோடு அடித்து போட வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்தார்கள், கங்கணம் கட்டினார்கள். ஆனா என்ன நடந்தது, அவர்களால் ஒன்றுமே முடியாமல் போனது. எல்லாம் சொல்றாங்க, ஹலாஸ், இதுக்கு பிறகு அவர்களால் என்ன செய்ய முடியாது, உங்களை அழிப்பதற்கு எந்த தீங்கும் எந்த கைங்கரியமும் செய்ய முடியாது. சகோதரர்களே, மறுமை வரைக்கும் இந்த தீனை பாதுகாப்பது என்பது அல்லாஹ் ஏற்ற பொறுப்பு. இஸ்லாத்துக்கு ஆபத்து வந்துருமோ, இஸ்லாத்துக்கு ஆபத்து, இவர் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கிறார். காவிர்களுக்கு முன்னால் என்ன செய்யறாங்க, நாங்க மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆகின்றோம், ஏதாவது இவருடைய நம்பிக்கையில மார்க்கத்துக்கு பாதகம் வந்துருமோ சொல்லி. நிச்சயமாக இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்பதை நாம் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு சகோதரர்கள், அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்துல எஸ் அலூனகும், உங்களுக்கு எது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று சஹாபாக்கள் கேட்ட கேள்வியை சொல்கின்றார். பாருங்க, மார்க்கத்தை விளங்கணும் என்ற அடிப்படையில் மார்க்க விவகாரங்களை கேள்வியாக நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு இங்கு புதிய ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஹலால் என்று சொல்கின்றார். என்ன, எவைகள் எல்லாம் நல்லவைகளோ அவைகள் உங்களுக்கு ஹலால். இது பொதுவான ஒரு விதி, நல்ல பொருட்களை இஸ்லாம் ஒருபோதும் என்ன செய்யாது, தடுக்க மாட்டாது. மனித உடலுக்கு ஆபத்து இல்லாத நல்ல உணவுகள், நல்ல பொருட்கள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. அல் யௌம உஹில்ல லகும் தய்யிபா, நல்லவைகள் உங்களுக்கு ஹலால் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா பிறகு என்ன செய்கின்றான், நீங்க வேட்டையாடக்கூடியவைகளும், இது எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே செத்ததை வந்து அல்லாஹ் ஹராம் என்று சொல்லிட்டான், ஆனா செத்ததுல இருக்கக்கூடிய சில எக்ஸெப்ஷன்கள் அதுல ஒன்றுதான். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் வேட்டையாடினால், மிருகத்தை அனுப்பி வேட்டையாடப்பட்டால், அந்த மிருகம் வேட்டையாடிய அந்த மிருகம் வந்து செத்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் அந்த இடத்துல உங்களுக்கு இதை ஹலாலாக்கி இருக்கின்றான். எங்களுக்கு தெரியும், நாய்களை நாம் வேட்டையாடுவதற்காக பயிற்றுவிக்கலாம், வேட்டையாடுவதற்காக பயிற்றுவித்த அந்த நாய் அல்லாஹ்வுடைய நாமம் சொல்லப்பட்டு அது சென்று நாங்க அனுப்பி ஒரு மானையோ வேறொரு ஹலாலாக்கப்பட்ட ஒரு மிருகத்தையோ அது வேட்டையாடி கொண்டு வருகிறது என்றால், அது செத்து இருந்தாலும், அது வேட்டையாடி அந்த மிருகம் வந்து உசுரோட இல்ல, அது செத்து இருக்குது, இருந்தாலும் அல்ல என்ன செய்கின்றான், எங்களுக்கு அதை ஹலாலாக்குகின்றான். செத்தவைகள் ஹராமாக்கப்பட்டவைகள் என்ற சத்தத்தில் என்ன, இது விதிவிலக்காக்கப்படுகின்றது. நீங்க மிருகத்தை அனுப்பி வேட்டையாடி அதை செத்து எடுத்துட்டு வந்தாலும் என்ன, ஆனா அதுக்கு நாங்க ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்திருக்கின்றோம், உலமாக்கள் நிபந்தனை சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது, அந்த மிருகம் பயிற்றுவிக்கப்பட்ட மிருகமா இருக்க வேண்டும். நீங்க அந்த நாயை வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். சகோதரிகளை பாருங்க, படிச்ச மனுஷனுக்கு மட்டும் இல்ல மரியாதை, படிச்ச நாய்க்கும் மரியாதை. அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக என்ன செய்கின்றான், பயிற்றுவிக்கப்பட்ட நாயை சொல்கின்றான். அப்ப எனவே நாய் பயிற்றுவிக்கப்பட்டால் அதுக்கும் என்ன செய்யப்படுகின்றது, மரியாதை வழங்கப்படுகின்றது. அப்ப இந்த பயிற்றுவிக்கப்பட்ட நாய்க்கு அடையாளம் என்ன, நீங்க போன்னு சொன்னா அது போகும், நில்லுன்னா நிக்கும். உங்களுக்கு கட்டுக்கடங்காம போய் கடிச்சு இழுத்துட்டு வந்துடுவீங்க, அது பயிற்றுவிக்கப்பட்ட நாய் அல்ல. எனவே அந்த நாய் கொண்டு வரத என்ன செய்யறது, நாம் சாப்பிட முடியாது. எனவே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே நீங்க போ என்றால் போக வேண்டும், நீ நில்லுங்க என்று சொன்னா அது நிக்கணும். இந்த மாதிரி பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு நாயாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் அதை அனுப்புங்கள், அது வேட்டையாடி கொண்டு வருகின்றது, அது செத்து இருந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யப்படும், அது ஹலாலாக்கப்படும். அதுல உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் என்ன, அது கிண்டிருக்க கூடாது. சாப்பிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், அது எங்களுக்காக வேண்டி வேட்டையாடல், ஐத பசிக்கு வேட்டையாடி, எனவே அது வேட்டையாடி கொண்டு வருகின்ற போது சாப்பிட்டு இருக்க கூடாது, சாப்பிட்டு இருந்தால் அது எங்களுக்கு ஹலாலாக மாட்டாது. அல்லாஹு தஆலா அந்த சட்டத்தை சொல்லிவிட்டு அடுத்ததாக சகோதரர்களே, அதாவது யூத கிறிஸ்தவர்களுடைய உணவு, அவர்களுடைய பெண்களை திருமணம் செய்வது சம்பந்தமாக ஐந்தாவது ஆயத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அனுமதி வழங்குகின்றான். எங்களுக்கு தெரியும் யூத கிறிஸ்தவர்களுடைய உணவு என்று சொல்கின்ற போது அவர்கள் அறுத்த மாமிசங்கள் என்பதுதான் அர்த்தம். யூத கிறிஸ்தவர்கள் எப்பல் கொண்டு வந்து தாராங்க, கிரேப் கொண்டு வந்து தாராங்க, இது ஹலாலா? யூத கிறிஸ்தவர்கள் தந்தாங்களே, எதுல ஹலால் பார்க்க மார்க்கம் சொல்லுதோ அதுலதான் ஹலால் பார்க்கணும். சரிங்களா, இது மரத்துல விளைஞ்சது, இதுல ஹலால் ஹராம் எல்லாம் என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. சரிங்களா, அதாவது எதுல எங்களுக்கு யூத கிறிஸ்தவர்களிடம் வந்து வந்தால் நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய அறுவைகள், மிருகங்களை அறுத்து அவர்கள் சமைத்து எங்களுக்கு அனுப்பினார்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு ஹலால் என்பது என்ன. இப்ப வதஅமுல்லதீன ஊதுல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்களுடைய உணவு, இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸபாயிஹும், இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லி இருப்பது அவர்களுடைய அறுவையை தான். அல்லாஹ் எதை சொல்கின்றான், அவர்களுடைய அறுவையை தான் சொல்கின்றான். எனவே வந்தால் நாம் என்ன செய்யலாம், சாராளமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கள் காபிர்கள், எப்படி காபிர்கள் கொடுப்பது நாங்க சகோதரர்களே, காபிர்களில் அல்லாஹ் விதிவிலக்கு வழங்கிய காபிர்கள், அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை மட்டும் சொல்கின்றான். இந்த காபிர்கள் இந்த வட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிக்கீன்கள் இருக்கிறாங்க, இணை வைப்பவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கு அனுமதி வழங்குகின்றான் எங்களுக்கு உணவு சாப்பிடுவதற்கு, யூத கிறிஸ்தவர்களுடைய உணவை மாத்திரம்தான். அப்ப அவங்க பிஸ்மி சொல்லி அறுத்திருப்பாங்களா, அல்லாஹ்வின் திருநாமம் சொல்லி அறுத்திருப்பாங்களா, அது எங்களுக்கு தெரியாது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த சம்பவம் தான், ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த யூதர்களுக்கு பக்கத்துல கிறிஸ்தவர்களுக்கு பக்கத்துல நாங்கள் வாழ்கிறோம், அவர்களிடமிருந்து எங்களுக்கு உணவுகள் வருகின்றது, நாம் அதை சாப்பிடலாமா, அவங்க பிஸ்மி சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி அறுத்தார்களா என்பது எங்களுக்கு தெரியாதே என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சம்மு அன்சும் வகுலு, நீங்க பிஸ்மி சொல்லி தின்னுங்க, நீங்க பிஸ்மி சொல்லி என்ன செய்ய, நீங்க தின்னுங்க. சகோதரர்களே, அடிப்படையில் அவர்கள் அவ்வாறுதான் செய்ய வேண்டும், அவ்வாறுதான் செய்திருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். அதுக்கு மாற்றமாக அவர்கள் செய்தார்கள் என்பதை திட்டமாக தெரிந்தால் அப்ப சட்டம் என்ன செய்யும், மாறும். இவங்களுக்கு நல்ல தெரியுது, ஒரு யூதர் அல்லது ஒரு கிறிஸ்தவர் ஒரு மிருகத்தை செய்யறாரு, ஒரு சிலைக்காக வேண்டி அறுக்கிறார், எங்களுக்கு முன்னாலதான் அந்த சம்பவமே நடக்குது, இது இந்த சிலைக்காக நான் அறுவை செய்கிறேன் என்று சொல்லி அறுக்கிறார். அப்ப பொது சட்டம் என்ன, அல்லாஹ் அல்லாதவைக்கு அறுக்கப்பட்ட என்ன செய்யக்கூடாது, இது அவங்களோட வீட்டுல சமைக்கிறதுக்காக வேண்டி அறுத்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு பார்சல் அதுல வருது, சமைச்சு அனுப்புறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா அனுமதிக்கின்றான் யாரை, யூத கிறிஸ்தவர்களை மாத்திரம்தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வல் முஹ்ஸனாத்து மினல் முஃமினாதி வல் முஹ்ஸனாத்து மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிகும், உங்களில் மூமினான பெண்கள், அதே போன்று யூத கிறிஸ்தவர்களில் இருக்கக்கூடிய மூமினான பெண்கள், இத்தகையவர்கள் இத்தகைய பெண்களை என்ன செய்யலாம், நீங்கள் திருமணம் செய்யலாம். சகோதரர்களே, யூத கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், அனுமதி செய்யாண்டு ஓர்டர் போடல, அப்படித்தானே. அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், அனுமதித்திருக்கின்றான். அப்படி ஒரு சேவை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அவன் செய்வது தவறல்ல. சரி, அப்ப யூத கிறிஸ்தவ பெண்களா இருந்தா அவங்க அல்லாஹ் வணங்குறவங்களாகத்தான் இருக்கணுமா, அவங்க அல்லாட நம்பிக்கையில முழுமையாக இஸ்லாம் சொல்றபடி நம்பிக்கையில இருந்தால் தான் முடிக்கலாமா, அல்லது சகோதரர்களே, எந்த சூரத்துல் மாயிதால யூத கிறிஸ்தவ பெண்களை முடிக்கலாம் என்று அல்லாஹு தஆலா அனுமதி அளிக்கின்றானோ அந்த சூரத்துல் மாயிதால தான் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், கிறிஸ்தவர்கள் இயேசுவை கடவுள் என்று சொல்கிறார்கள். வலா தகூலு சலாசா, ஏ யூதர்களே, கிறிஸ்தவர்களே, மூன்று கடவுள் என்று சொல்லாதீர்கள், மூன்று கடவுள் என்று, மூன்று கடவுள் என்ற நம்பிக்கை அவன் இருக்க போய்தான் அல்லாஹ் மூன்று கடவுள் சொல்லாதீங்க என்று தடுக்கிறான். அப்ப எனவே அல்லாஹு தஆலா அவர்களிடம் இத்தகைய நம்பிக்கைகள் இருக்கிறது என்பது அந்த சூரத்தில் தான் ஞாபகப்படுத்திருக்கிறான். அதே சூரத்தில் தான் என்ன செய்கின்றான், யூத கிறிஸ்தவ பெண்களை என்ன செய்யலாம், நீங்கள் திருமணம் செய்யலாம் என்பதை சொல்கின்றான். சகோதரர், நான் ஏற்கனவே சொன்னது போன்று அனுமதி என்பது வேற, கட்டளை என்பது வேற. இப்ப பெண் மூமினான பெண்களை திருமணம் செய்யும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபங்கிஹூமா பாபலகும் மினன் நிசா இமஸ்னா வஸுலாத வருபா, நீங்கள் மூமினான பெண்களை இரண்டு இரண்டாகவோ மூன்று மூன்றாகவோ நான்கு நான்காகவோ என்ன செய்யுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள் சட்டம் போடுகின்றான். இங்க என்ன சொல்லுகின்றான், உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம், அதற்குரிய தேவைகள் வந்தால் என்ன நாம் செய்யலாம். ஆனா கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, யூத கிறிஸ்தவ பெண்களை முஸ்லீம்கள் திருமணம் செய்யலாம் என்று ஆண்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்கள் எப்படி இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லிக்கிறான், அதை வழங்கி வைக்கல. சகோதரர்கள், அல்லாஹ் என்ன சொல்றான், வல் முஹ்ஸனாத். முஹ்ஸனாத் என்றால் என்ன, உலமாக்கள் சொல்றாங்க அஃபீஃபாத், பத்தினியான பெண்கள், ஒழுக்கமான பெண்கள், யூத கிறிஸ்தவர்களில் இருக்கக்கூடிய ஒழுக்க சீலர்களான பெண்கள். தேடி எடுங்க, அப்படி ஒரு ரெண்டு பேரை, அப்படி ஒரு ரெண்டு பேரை தேடி எடுக்கிறதா பெரிய விஷயம், அப்படித்தானே. அப்ப எனவே அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய கண்டிஷன் சாதாரணமானதல்ல. அப்ப நீங்க சும்மா யூத கிறிஸ்தவ பெண்களை முடிக்கலாம் சொல்லல, வல் முஹ்ஸனாது மின் அஹ்லி கிதாப், மின் அல்லதீன ஊதுல் கிதாப், யூத கிறிஸ்தவ பெண்களில் பக்குவமானவர்கள், அவர்கள் வந்து ஒழுக்க சீலர்கள், கற்புக்கரசிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அத்தகைய ஒழுக்கமான பெண்களைத்தான் என்ன செய்யலாம், நீங்கள் திருமணம் செய்யலாம். அப்ப கண்டவள் நின்றவள் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது, அதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்த சகோதரர்களே, அனுமதி என்பது ஒன்று, அது சிறந்ததா என்றால் எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கரா சொல்கின்றான், வல அமது முஃமினதுன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஜபத்கும். ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்மணி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கிறாள், உங்களுடைய கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கூட ஒரு மூமினான பெண்ணை திருமணம் செய்வது மிகச் சிறந்தது என்று அல்லாஹ்வே சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, திருமண வாழ்க்கை என்பது வெறும் உறவு மாத்திரம் அல்ல, அதுல பல அம்சங்கள் இருக்கின்றது. அது அனைத்தையும் சேர்த்து பார்க்கின்ற போது மூமினான பெண்களை திருமணம் செய்வதுதான் முஸ்லீம்களுக்கு மிகவும் தகுமானது. ஆனால் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். உண்மையிலே இந்த அனுமதியினுடைய பிரயோசனத்தை ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் சமயத்தில் உணர்வார்கள். இப்ப ஏதாவது ஒரு பகுதியில் ஒருவர் இஸ்லாத்துக்கு வாராருங்க, அந்த பகுதியில யூத கிறிஸ்துவ அல்லது இந்த மாதிரியான பெண்களை தவிர வேற யாருமே இல்லைன்னு எங்க தேடி போற முஸ்லீம் பொம்பளைய, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருந்தால் அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அனுமதியை செய்யும், அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சகோதரர்களே, அடுத்ததாக ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இபாதத்தை பற்றி சொல்கின்றான். வுது என்ற தொழுகைக்காக நாம் செய்யக்கூடிய இந்த வணக்கத்தை பற்றி ஆறாவது வசனம் என்ன செய்கின்றது, பேசுகின்றது. எங்களை தெரிந்த சூரத்துல் மாயிதாவினுடைய முதல் இந்த ஆறு வசனங்கள் தான், முதல் இந்த ஆறு வசனங்கள் தான் சட்டங்களை உள்ளடக்கிய வசனங்களாக இருக்கின்றது. ஆரம்பத்திலேயே அல்லாஹு தஆலா ஆரம்பித்து சொல்லக்கூடிய முதல் ஆறு வசனங்களையும் வாழ்க்கையில செயல்படக்கூடிய பல்வேறு சட்டங்களை அல்லாஹ் சொல்கின்றான். வுதுவுடைய கடமையை அல்லாஹ் இங்கு ஞாபகப்படுத்துகின்றான் ஆறாவது வசனத்தில். எங்களுக்கு தெரியும் குர்ஆன்லேயே வுது சம்பந்தமா சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம் இதுதான். வுதுவுல எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் கடமை என்று அந்த தகவலையும் இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கின்றது. வுதுவுல கடமையான பகுதிகள் எது, எது கழுகப்பட வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. அடுத்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குளிப்பை பற்றியும் சொல்கிறான், இன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் அதாவது தொடக்கூடியவர்களாக இருந்தால், பெரும் தொடக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அடுத்தடுத்ததாக தயமத்துடைய சட்டம், நீங்கள் பிரயாணத்தில் இருந்தாலோ அல்லது நோயாளியாக இருந்தாலோ உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள். அந்த தயமம் வந்து எப்படி செய்யணும், என்னென்ன உறுப்புல தயமம் செய்யணும் என்பதும் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா வுதுவுடைய சட்டம், தயமத்துடைய சட்டம், உளவுடைய கடமையான உறுப்புகள், தயமத்தினுடைய காரணங்கள், குளிப்பு கடமையானால் குளிக்க வேண்டும் என்ற இந்த சட்டங்களை கூட என்ன செய்கின்றான், இந்த ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லுகின்றான். அடுத்து சகோதரர்களே, ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா எங்களோடு உடன்படிக்கை செய்திருப்பதை ஞாபகப்படுத்துகின்றான். மிக முக்கியமாக ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கும் அருளை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு மனிதன் அவனுடைய சில நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ் தனக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துக்களை கொஞ்சம் நினைச்சு பார்க்கும். நான் எப்படி இருந்தேன், எங்கே இருந்தேன், அல்லாஹு தஆலா இன்று என்னை எப்படி வைத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு செய்த அருட்பாக்கியங்கள் என்ன. சகோதரர்களே, எத்தனை வாக்கியங்களை நாம் அனுபவிக்கின்றோம், அதை நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்று வாயால சொல்லக்கூடிய ஒரு நேரம் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த வாக்கியங்களை நாங்கள் யோசிக்கிறது இல்லை, இந்த கண்ணால பார்க்கிறோம், அல்லாஹ் தந்த இவ்வளவு பெரிய நியமத்து, கையால பிடிக்கிறோம், காலால நடக்கிறோம், எல்லாத்தையும் யூஸ் பண்றோம், நாங்க சாதாரணமாக யூஸ் பண்ணுகிறோம். ஆனால் அல்லாஹ் எனக்கு தந்த வாக்கியங்கள் நினைச்சு அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ்னு சொல்லி வாய் நிறைய சொல்லக்கூடிய நேரங்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார், வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வமீஸாகஹுல்லதி வாஸகக்கும் பி, இன்னும் அல்லாஹ் உங்களோடு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கையையும் நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். சகோதரர்களே, மூமீன்களாகிய நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் எல்லோருமே அல்லாஹ் எங்களோடு எக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறான் என்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது. எப்போ நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டோமோ அப்போது நாம் அல்லாஹ்வோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்பது அர்த்தமாகி விடுகின்றது. எனவே சகோதரர்களே, அல்லாவின் உடன்படிக்கையை அல்லாவுடைய உடன்படிக்கை வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் சூழக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாவுடைய உடன்படிக்கையை வாழ்க்கையில் நிறைவேற்றுபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மீண்டும் அடுத்த வசனத்தில் வாழ்க்கையில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக இருங்கள். மூமின்களே, யா அய்யுல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி சுஹதா பில் கிஸ்த், அல்லாஹ்வினுடைய சாட்சியாளர்களாக இந்த பூமியில் நீங்கள் நேர்மையோடு நடங்கள் என்று அல்லாஹு தஆலா நேர்மையை வலியுறுத்துகின்றான், மீண்டும் சொல்கின்றான். ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்தை மீண்டும் சொல்கின்றான். ஒரு சாரார் உங்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள் என்பதற்காக நீங்க அவங்களுக்கு அநியாயம் செய்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஒரு சாரார் உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டார்கள் என்பதற்காக நீங்கள் அத்துமீறி விடாதீர்கள், நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் தக்வாவுக்கு மிக சமீபமானது. சகோதரர்களே, ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க சொன்னா அந்த இடத்துல நேர்மை எது என்றதை நாங்க பார்க்கணும். எங்கட கூட்டாளி எங்களுக்கு சார்பானவர், எனவே அவருக்கு நாங்க இந்த சமயத்தில் இவர் தவறு செய்திருப்பார், இவர் அநியாயம் செய்ததாக இருக்கலாம், இவருக்கு நான் அநியாயம் சப்போர்ட் பண்ணினால் அநீதிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவதாக போயிடும். எனவே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நேர்மையாளர்களாக இருங்கள், நேர்மைக்கு ஒத்துழையுங்கள், அதுதான் தக்வாவுக்கு நெருக்கமானது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு மிக பெரும் கூலியை வாக்களித்திருப்பதாக சொல்கின்றான். சகோதரர்களே, அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது பனு இஸ்ரவேல் 32வது வசனம் வரைக்கும் எங்களுக்கு தெரியும். சூரத்துல் மாயிதாவுடைய இந்த முதல் 6 வசனத்தில் அல்லாஹு தஆலா வாழ்க்கையினோடு சம்பந்தப்பட்ட சில சட்டங்களை சொன்னான். பிறகு 7வது வசனத்தில் எங்களோடு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கையை அல்லாஹு தஆலா ஞாபகம் ஊட்டுகின்றான். அவன் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை ஞாபகப்படுத்துகின்றான். ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல்களை செய்தால் எங்களுக்கு பெரும் கூலியை தருவதாக அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நிராகரிப்பு அல்லாவை நிராகரித்து இந்த மார்க்கத்தை பொய்ப்பித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருப்பதாகவும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், எச்சரிக்கை செய்கின்றான் என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு சகோதரர்களே, யூத கிறிஸ்தவர்கள் பற்றி குர்ஆன் பேச ஆரம்பிக்கின்றது. அதிலிருந்து இந்த சூரத்துல் மாயிதாவினுடைய 32வது வசனம் வரைக்கும், 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் யூத கிறிஸ்தவர்களோடு அல்லாஹ் உடன்படிக்கை செய்ததாகவும் அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் மாறு செய்ததாகவும் அல்லாஹ் அவர்களை சாவமிட்டதாகவும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய வேத வசனங்களை அவர்கள் மறைத்ததாகவும் அவைகளுக்கு நடைமுறை வாழ்க்கையில் அவங்க செயல்படுத்தாததாகவும் இப்படி அவர்கள் செய்த அந்த உடன்படிக்கை மாற்றங்கள் அவர்களுக்கு அல்லாஹ் மூலமாக ஏற்பட்ட சாபம் போன்ற விஷயங்களை எல்லாம் என்ன செய்கின்றான், 32வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கின்றான். அதுக்கு அடுத்த வசனம் 33வது வசனத்துல மீண்டும் அல்லாஹு தஆலா சட்டம் சொல்ல ஆரம்பிக்கின்றான். இன்ஷால்லா எங்களுடைய அடுத்த வகுப்புல 50வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏனைய சட்டங்கள் யாது என்பதை இன்ஷால்லா நாம் ஞாபகப்படுத்துவோம். கேட்ட இந்த விஷயங்கள் மூலமாக பயன்பெறுவதற்கு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.